It's story time.
இனியன் சீற்றம் அதிகமாயிருந்த கடல்ல குதிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த பகுதியில் பார்க்கலாம்.
இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க.
இனியன் கையில் இருந்த துடுப்பில் கடல் தண்ணி பட்டதும் கடல் ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு இனியனுக்கு வழி விட்டுச்சு. உடம்பில் கொஞ்சம் கூட கடல் தண்ணி படாமல் கடல் மணல் மேலே வந்து இனியன் குதிச்சான். இனியன் நடக்க நடக்க கடல் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு வழி விட்டு வளைஞ்சு நெளிஞ்சு அவனை ஒரு பாதை வழியாக அழைச்சிக்கிட்டு போச்சு. இனியனுக்கு ஒன்றும் ஆகலைன்னு தெரிஞ்ச உடனே வாழியனும் தன்னோட துடுப்பை எடுத்துக்கிட்டு கடலில் குதிச்சான். கடல் அவனுக்கும் வழி விட்டு அவனுக்கும் ஒரு பாதை ஏற்படுத்தி கொடுத்து கடல் அரசன் இருக்கிற இடத்துக்கு அவனை கூட்டிக்கிட்டு போச்சு.
அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் முழுக்க நடந்து நடந்து கடல் அரசன் இருந்த தீவோட கடற்கரை பகுதிக்கு வந்து சேர்ந்தாங்க. கடற்கரையில் காத்துக்கிட்டு இருந்த கடல் அரசனோட வீரர்கள் அவங்க ரெண்டு பேரையும் கடல் அரசன் முன்னாடி கொண்டு நிறுத்தினாங்க. கடல் அரசனோட அரண்மனை முழுக்க முழுக்க தங்கத்தில் செஞ்சிருக்கிறத பார்த்ததும் இனியனுக்கும் வாழியனுக்கும் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க அந்த அரண்மனையோட அழக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க.
அமைச்சர் யாராவது ஒரே ஒருத்தனை தான் இங்கே அனுப்புவாரு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கடல் அரசனுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்த ரெண்டு பேர் வந்தது வேற ஆச்சரியமா இருந்துச்சு. கடல் அரசன் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும், இந்த தீவுக்கு எவ்வளவோ பேர் படகுல வந்திருக்காங்க, ஆனா கடலுக்கு அடியால நடந்து வந்தது நீங்க ரெண்டு பேர் தான். நீங்க ரெண்டு பேரும் ஒரு வாரத்துக்கு என்னோட விருந்தினரா இங்க தங்கி இருந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க நாட்டுக்கு திரும்பி போகலாம். அப்படி போகும்போது இந்த கடல் தீவுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு போகலாம். ஒரு பொருளுக்கு மேல எடுக்கக்கூடாதுங்கிறதுனால நீங்க எடுக்க வேண்டிய பொருளை கவனமா தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொன்னாரு. இப்ப வாழியன் அவர்கிட்ட, எங்க தீவுல எனக்கு நிறைய வேலை இருக்கிறதுனால நான் எனக்கு தேவையான பொருளை எடுத்துக்கிட்டு இன்னைக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு எப்படியாவது இனியனுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு அந்த ஒளி வீசுற முத்தை எடுத்துக்கிட்டு இந்த தீவிலேருந்து கிளம்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. கடல் அரசனோட வீரர்கள் அவங்க ரெண்டு பேரையும் அரண்மனையோட பொக்கிஷம் இருந்த இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்க. இனியன் அந்த பொக்கிஷ அறையில் இருந்த எல்லா பொருட்களையும் ரொம்ப ஆச்சரியமாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு மெதுவாக நடந்து வந்தான். ஆனால் வாழியன் அப்படி இல்லை. அங்கே இருந்த வீரர்கள்கிட்ட, இந்த பொக்கிஷ அறையில் முத்துக்களை எங்க குவிச்சு வச்சிருக்காங்கன்னு காட்டுங்க அப்படின்னு கேட்டான். அவங்களும் வாழியனை முத்துக்கள் குவிச்சு வச்சிருக்கிற இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. அங்க குவிஞ்சு கிடந்த முத்துக்கள் எல்லாமே ரொம்ப பளபளப்பா இருந்துச்சு. எந்த முத்தை தேர்ந்தெடுக்கிறதுன்னு வாழியனுக்கே கொஞ்சம் தடுமாற்றமா தான் இருந்துச்சு. அவன் எல்லா முத்துகளையும் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு முத்து மட்டும் மற்ற எல்லா முத்துகளை விடவும் பிரகாசமா இருக்கிறத கவனிச்சான். அந்த முத்தை அவன் கையில் எடுத்து பார்த்தப்போ அதோட ஒளி இன்னும் ரொம்ப அதிகமாச்சு. தான் தேடி வந்த முத்து இதுதாங்கிறது வாழியனுக்கு உடனே தெரிஞ்சிடுச்சு. அவன் அங்கே இருந்த காவல் வீரர்கள்கிட்ட, நான் இந்த முத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அந்த காவல் வீரர்கள் வாழியனை கொண்டு போய் கடல் அரசன் முன்னாடி நிறுத்தினாங்க. அவன் கொண்டு வந்த முத்தை பார்த்துட்டு கடல் அரசன் அவங்கிட்ட, இதை மாதிரி ஒளி வீசுகிற முத்துக்கள் இந்த தீவோட கடற்கரை பகுதியில் நிறையவே இருக்கு. நீங்கள் தேர்ந்தெடுத்த இந்த முத்தை நீங்களே எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு அவர் சொன்னதும் வாழியன் அவர்கிட்ட விடை பெற்றுக்கிட்டு தன்னோட தீவுக்கு கிளம்பினான். பொக்கிஷ அறையில் இருந்த எல்லா பொருட்களையும் மெதுவாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருந்த இனியனுக்கு அங்கே ஒரு இடத்துல தங்க குடம் இருக்கிறது கண்ணில் பட்டுச்சு. இந்த தங்க குடம் மட்டும் கிடைச்சா அந்த மலை கிராம மக்களோட வெள்ளத்தை வடிச்சிட முடியுமே அப்படின்னு இனியனுக்கு தோணுச்சு. அவனோட வந்த வீரர்கள்கிட்ட, இந்த தங்க குடத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் அவனையும் கடல் அரசன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாங்க. கடல் அரசன் அவங்கிட்ட, இந்த தங்கக்குடம் ஒரு மலை கிராம மக்களுக்கு மட்டும்தான் பயன்படும், உனக்கு இந்த தங்க குடத்தினால எந்த பயனும் இருக்காது அப்படின்னு சொன்னாரு. இனியன் அவர்கிட்ட, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் இந்த தங்க குடத்தை நான் எடுத்துக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விடை பெற்றுக்கிட்டு தன்னோட தீவுக்கு கிளம்பினான்.
ஜோசனா கொடுத்த துடுப்பை பயன்படுத்தி கடல்ல வழி ஏற்படுத்திக்கிட்டு மறுபடியும் தன்னோட தீவுக்கு வந்த வாழியனுக்கு அங்க ஒரு இடத்துல அவனோட குதிரை புல்லு மேஞ்சுக்கிட்டு இருந்தது கண்ணுல பட்டுச்சு. அவன் அந்த குதிரை மேல ஏறி உக்காந்து தன்னோட பயணத்தை தொடங்கினான்.
குதிரையில வாழியன் வர்றதை பார்த்ததும் அந்த மலை கிராம மக்கள் எல்லாரும் தங்க குடம் வந்துடுச்சு, இனிமே வெள்ளம் வடிஞ்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில கூட்டமா வாழியன் வர்ற பாதையில வழிமறிச்சு நின்னாங்க.
வாழியன் அவங்க கிட்ட, நானும் கடல் அரசன்கிட்ட தங்க குடத்தை கேட்டு பார்த்தேன், ஆனா அவரு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. உங்க அதிர்ஷ்டம் அவ்வளவுதான், எனக்கு வழிய விடுங்க, அவசர வேலை இருக்கு, நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை நிறுத்தாம அங்கேருந்து கிளம்பி போயிட்டான்.
அந்த ஊர் மக்களும் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை, இனிமே வெள்ளத்தை வடிக்க முடியாது அப்படின்னு நம்பிக்கை இழந்து அங்கேயே சோகமா உக்காந்துட்டாங்க.
கொஞ்ச நேரத்துல அந்த பக்கமா வந்த இனியன், உங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுச்சு, நீங்க கேட்ட தங்க குடத்தை நான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன், வாங்க வெள்ளத்தை வடிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் அவங்க எல்லாரும் பரபரப்பா எழுந்திருச்சாங்க.
இனியன் வெள்ள தண்ணீரை அந்த தங்க குடத்துல நிரப்பி அங்க இருந்த ஒரு கிணத்துக்குள்ள கொண்டு போய் கொட்டினான். அத மாதிரி அவன் மூணு தடவை கொட்டினதும் அங்க இருந்த மொத்த வெள்ளமும் வடிஞ்சிடுச்சு.
இனியன் அந்த கிராம மக்கள்கிட்ட, இந்த தங்க குடத்தை நீங்களே வச்சுக்கங்க, இனிமே எப்போவாவது வெள்ளம் வந்துச்சுன்னா இந்த குடம் உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி அந்த குடத்தை அவங்க கிட்டயே கொடுத்துட்டான்.
குடத்தை நன்றியோட வாங்கிக்கிட்ட அந்த கிராம மக்கள், உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி, நாங்களும் உங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு பார்க்கறோம், ஆனா உங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு எங்ககிட்ட எந்த பொருளும் இல்லை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னாங்க.
அப்ப அந்த கிராமத்துல இருந்த ஒரு சின்ன பையன், வெள்ளம் வடிஞ்ச இடத்துல எனக்கு ஒரு முத்து சிப்பி கிடைச்சது, அதை நான் இவருக்கு பரிசா தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு முத்து சிப்பியை எடுத்துக்கிட்டு இனியன் கிட்ட வந்தான்.
அந்த முத்து சிப்பியை திறந்து பார்த்தப்போ அதுல கருப்பு நிறத்துல ஒளி வீசாம ஒரு முத்து இருந்துச்சு.
அந்த கருப்பு முத்தை பார்த்ததும் அந்த சின்ன பையனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு.
உங்களுக்கு ஒளி வீசுற முத்தை என்னால கொடுக்க முடியல, எனக்கு கிடைச்ச சிப்பியில இந்த கருப்பு முத்து தான் இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொன்னான்.
இனியன் அந்த பையன்கிட்ட, உன்னோட அன்புக்கு ரொம்ப நன்றி, இந்த கருப்பு முத்தே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வச்சுக்கிட்டான்.
அவங்க எல்லார்கிட்டையும் விடை பெற்றுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு ஒளி வீசுற முத்தை எப்படியாவது வாங்கிக்கிட்டு வரணும்னு சொல்லி பயணத்தை தொடங்கினோம். ஆனா பயணத்தோட முடிவுல நம்ம கையில வெறும் ஒரு கருப்பு முத்து மட்டும்தான் இருக்கு.
இந்த கருப்பு முத்தை வச்சுக்கிட்டு கடற்கரையில காத்துக்கிட்டு இருக்கிற அழகிய திருமணம் செஞ்சுக்க முடியாது, அதனால என்ன பரவாயில்லை, நாம கொண்டு வந்து கொடுத்த தங்க குடத்தினால ஒரு ஊர் மக்கள் முழுக்க மகிழ்ச்சியா இருக்காங்களே, அதுவே நமக்கு போதும் அப்படின்னு நினைச்சு அவனே அவனை தேத்திக்கிட்டான்.
குதிரையில வேகமா போன வாழியன் நண்பகல் நேரத்துல கிழக்கு கடற்கரை பகுதிக்கு வந்து சேர்ந்தான். கடற்கரையில காத்துக்கிட்டு இருந்த அழகி கிட்ட தான் எடுத்துக்கிட்டு வந்த முத்தை கொண்டு போய் கொடுத்தான்.
நண்பகல் நேரத்திலையும் இந்த முத்து எப்படி ஒளி வீசுது பாரு, இதை கொண்டு வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இப்பவாவது என்னோட திறமைய நீ புரிஞ்சுக்கிட்டியா, நம்ம திருமணத்தை நாம எப்ப வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டான்.
அந்த முத்தை கையில வாங்கி பார்த்த ஜோர்சனா அவங்கிட்ட சொன்னாங்க, பொழுது இருட்ட ஆரம்பிக்கும் போதுதான் முத்தோட உண்மையான ஒளியே தெரிய ஆரம்பிக்கும், அதனால பொழுது இருட்டுற வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவன் எடுத்துக்கிட்டு வந்த முத்தையும் அவங்கிட்டயே கொடுத்துட்டாங்க.
கொஞ்ச நேரத்துல இனியனும் அங்க வந்து சேர்ந்தான். கிழக்கு கடற்கரையில அந்த அழகியையும் வாழியனையும் தவிர தன்னோட கனவுல தாம் பார்த்த ஒரு வயசான பெரியவரும் இருக்கிறத அவன் கவனிச்சான்.
அவன் ஜோர்சனா கிட்ட, உங்களை திருமணம் செஞ்சுக்கிற அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை, ஒளி வீசுற முத்துக்கு பதிலா எனக்கு ஒரு கருப்பு முத்து தான் கிடைச்சிருக்கு,
எங்கிட்ட இருக்கிற கருப்பு முத்தை விட இங்கே இருக்கிற ஒரு சாதாரண கல்லு கூட இன்னும் அதிகமா ஒளி வீசும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தங்கிட்ட இருந்த கருப்பு முத்தை எடுத்து ஜோர்சனாகிட்ட காட்டினான்.
அந்த கருப்பு முத்தை பார்த்த உடனே வாழியனுக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடுச்சு. அவன் இனியன்கிட்ட, இதுவும் ஒரு முத்துன்னு சொல்லி இதை நீ தூக்கிக்கிட்டு வேற வந்திருக்கியா அப்படின்னு கேட்டான். இனியன் அவங்கிட்ட, இந்த முத்து வேணா கருப்பா இருக்கலாம், ஆனா இது எனக்கு கிராம மக்கள் அன்போட கொடுத்த பொருள், அதனால தான் நான் இதை பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஜோர்சனா அவங்கிட்ட, இருட்ட ஆரம்பிக்கும் போதுதான் முத்தோட உண்மையான ஒளி தெரியும், அதனால நீங்களும் இருட்டுற வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. வாழியனும் இனியனும் அங்க காத்துக்கிட்டு இருந்தப்போ பொழுது கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிச்சுது. வாழியன் தன்னோட கையில இருந்த முத்தை எடுத்து பார்த்தான். அதுல இருக்கிற ஒளி மங்கி அது கொஞ்சம் கொஞ்சமா கருப்பு நிறத்துக்கு மாறிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இனியனோட கையில இருந்த கருப்பு முத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒளி அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. பொழுது நல்லா இருட்டினதும் இனியன் கையில இருந்த முத்துல ஒளி ரொம்ப அதிகமாகி அந்த பகுதி முழுக்கவே நல்ல வெளிச்சமா இருந்துச்சு. ஆனா வாழியனோட கையில இருந்த முத்து மொத்தமா கருப்பா மாறி இருந்துச்சு. என்னோட முயற்சி மொத்தமும் வீணா போச்சு அப்படின்னு ஆத்திரத்தோட கத்திக்கிட்டே வாழியன் அந்த கருப்பு முத்தை எடுத்து கடல்ல எரிஞ்சான். இப்ப ஜோர்சனாவுக்கு பக்கத்துல இருந்த அந்த பெரியவர் வாழியன்கிட்ட சொன்னாரு, ஜோர்சனா உங்க ரெண்டு பேர்கிட்டையும் யாருக்கு இரக்க குணமும் நேர்மையும் இருக்குன்னு கேட்டப்போ நீங்க ரெண்டு பேருமே அது உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா உண்மையிலேயே இரக்க குணமும் நேர்மையும் இனியன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இங்கேந்து துடுப்ப வாங்கிக்கிட்டு போன நீ குதிரையில வந்த ஒருத்தனை துடுப்பால அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அவனோட குதிரைய திருடிக்கிட்டு போனது எனக்கு தெரியும். அதே மாதிரி வெள்ளத்தால கஷ்டப்பட்ட மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம அவங்க கிட்ட பொய் சொல்லி உனக்கு தேவையான உணவை வேற நீ வாங்கிக்கிட்ட. ஆனா கடல் அரசனோட அரண்மனைக்கு போன இனியன் அங்க முத்துக்குவியல் இருக்கிற இடத்துக்கு கூட போகல. தங்க குடத்தை பார்த்த உடனே நமக்கு ஒரு முத்து கிடைச்சா நம்ம வாழ்க்கை மட்டும்தான் நல்லா இருக்கும், ஆனா இந்த தங்க குடம் கிடைச்சா ஒரு ஊர் மக்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு தங்க குடத்தை தேர்ந்தெடுத்து வாங்கிக்கிட்டு வந்தான். அவனோட இந்த இரக்க குணத்துக்காகவும் நேர்மைக்காகவும் மட்டும்தான் ஒளி வீசுற முத்து அவனுக்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாரு. வாழியன் தன்னோட தவற புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கு அப்புறம் வந்த ஒரு நல்ல நாள்ல கடல் தீவுல இனியனுக்கும் ஜோர்சனாவுக்கும் திருமணம் நடந்துச்சு. திருமணம் முடிஞ்ச ஒரு வாரத்துல கடல் தீவுக்கு அரசனாவும் இனியன் பொறுப்பேத்துக்கிட்டான்.
இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.